நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம சமுதாய வானொலி தெரியும் உங்களுக்கு, 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள பகுதிகளில் ஒலிபரப்பாயிட்டு வருது. இதை தவிர நம்ம TNAU அக்ரிடெக் போர்ட்டல் அப்படிங்கிற இணையதளத்திலையும் பதிவேற்றம் செய்கிறோம். நிறைய பேர் அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு பயன் தரும் வகையில் நம்ம நிகழ்ச்சிகள் வழங்கிட்டு வரோன்னு சொன்னீங்களே, நம்ம பக்கத்தில் கவுண்டம்பாளையம் ஏரியா அங்கிருந்து வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை மாதம் ஒரு நியூஸ் பேப்பர் வந்துட்டு இருக்குது. இதோட நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆத்மா சிவகுமார் அவர்கள். கவுண்டம்பாளையம் மக்கள் பயன்பெறும் வகையில் நிறைய உதவிகள் செய்துட்டு வர்றாங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கவுண்டம்பாளையம் வாய்ஸ் பேப்பரை பற்றின ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, அது ஃப்ரீ சர்க்குலேஷன் மாசம் ஒரு முறை கடந்த 6 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதி செய்திகள் அப்புறம் சமுதாயத்தில் முன்னேற துடிக்கும் இளைஞர்களது வாழ்க்கை சித்திரங்கள், அவங்களுடைய அனுபவங்கள், மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கம் ஏற்படும் வகையில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது நான் சொல்றதை விடவும் சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்களை பத்தி.
வணக்கம் சகோதரி அவர்களே. கவுண்டம்பாளையம் வாய்ஸ் மாத இதழை பற்றி சிறப்பாக குறிப்பாக குறிப்பிட்டீர்கள், நன்றி. இது ஒரு சமுதாய ஒருங்கிணைப்பு பாலம் என்று கூட சொல்லலாம். மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பெரும் முயற்சியாக இந்த இலவச மாத இதழ் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 220 காலணிகளை உள்ளடக்கிய இந்த கவுண்டம்பாளையம் பகுதியிலே தொடக்கத்திலே குற்றங்கள் தொடர்ந்து அதிகமாக பெருகி கொண்டு வருவதை நாம் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக நிச்சயமாக தெரிந்திருப்போம். இப்போது உள்ள சூழலில் இவர்களை மாற்றும் அல்லது இவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்குகின்ற ஒரு கருவியாக இந்த வாய்ஸ் பத்திரிகை இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இதை இலவச பத்திரிகையாக தொடங்கியிருக்கின்றோம். இதற்கு பொதுமக்களது ஏகோபித்த வரவேற்பும் பாராட்டுகளும் எங்களுக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து ஒருங்கிணைக்கின்ற முயற்சி என்ற அடிப்படையிலே நான் சார்ந்திருக்கின்ற பிற்கால் காலனி பகுதியிலே 1.5 வருடங்களுக்கு முன்பாகவே நான் ஏற்படுத்தியிருக்கின்ற CCTV 24 மணி நேர கண்காணிப்பு பணியும் பொது அறிவிப்பு திட்டம், அதாவது பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் என்று சொல்லும் அளவிற்கு மிக பரந்த அளவிலே பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். இந்த உறுதிப்பாட்டை கவுண்டம்பாளையத்தினுடைய அனைத்து பகுதிகளும் பெற வேண்டும் என்ற நோக்கிலே ஊர் கூடி தேரெழுப்போம் என்ற ஒரு தலைப்பிலே இப்பொழுது ஒவ்வொரு காலனியாக ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியாக கண்டறிந்து அங்கே CCTV அமைக்கின்ற பணியும் பொது அறிவிப்பு திட்டம் ஏற்படுத்துகின்ற பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஏற்கனவே 3 காலனிகள் நிறைவு பெற்றுவிட்டது. எங்களது நோக்கமெல்லாம் கவுண்டம்பாளையம் பகுதியை தமிழ்நாட்டிலேயே முதல் ஹைடெக் பகுதியாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். அதற்காக ஒரு பாலமாக விளங்கப் போகிறது இந்த வாய்ஸ்.
நல்ல அருமையா சொன்னீங்க. அதாவது சொல்லப்போனா கவுண்டம்பாளைய மக்கள் வந்து கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நல்ல ஒரு திட்டம் சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியால உள்ளவங்களும் கவுன்சிலர் தான் செய்யணும், அரசு தான் செய்யணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காம அந்தந்த ஏரியால உள்ள பொதுநல விரும்பிகள்னு கூட சொல்லலாம் இல்லையா, மக்கள் நலத்தில் வந்து ஈடுபாடு உடைய மனிதர்கள் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுடைய ரேடியோ ஸ்டேஷனுக்கு இதுக்கு முன்னால 2-3 நண்பர்கள் வந்தாங்க, அப்ப இந்த பத்திரிகையை கொண்டு வந்தாங்க. அப்ப கூட அதுல உள்ள கண்டென்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. இதோட நீங்க ஐநா சபை கொடுத்திருக்கிறீங்க, வெற்றிலை மகத்துவம் கொடுத்திருக்கிறீங்க, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்னு வந்து இன்ட்ரெஸ்டிங் இது கொடுக்குறீங்க. இது வந்து கவுண்டம்பாளையம் ஸ்பெசிபிக்கா இல்லாம கோயம்புத்தூருக்கே சேர்த்து கொடுக்குற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அந்த மாதிரி விரிவுபடுத்தும் திட்டம் எப்படி சமுதாய வானொலி நிலையங்கள் அந்த கம்யூனிட்டி ஸ்பெசிபிக்கா இருக்குதோ அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. திட்டம் விரிவுபடுத்தலாம் இல்லைங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால உங்களோட பெயர் ஆத்மா சிவகுமார், அந்த ஆத்மா அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத சொல்றீங்களா?
சகோதரி அவர்களே, 1986 நான் கோவை வடகோவை மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய மாணவ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சமுதாய பணியில் என்னை இணைத்துக் கொள்கின்ற காலம் அது. அந்த நேரத்தில் நான் தொடங்கிய அமைப்பின் பெயர் ஆத்மா. ஆத்மா என்பது ஆக்டிவ் பிளட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டோனர்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த அமைப்பை அன்று நடத்தியவர் அருண் கோகுல்லாஸ் என்பவர்கள். அவர் எனக்கு ஒரு மாபெரும் ஊக்குவிப்பாக இருந்தவர். அதே போல இளசை கந்தசாமி தன்னம்பிக்கை என்ற இதழை தொடங்கிய காலம் அது. அவருடைய நெருங்கிய நட்பு, அவருடைய வழிகாட்டுதல். அதன் பிறகு எனது நெருங்கிய நண்பர் கவிதாசன். இவர்களை போன்ற தொடர்புகளெல்லாம் நான் உறுதியாக பயன்படுத்தி கொண்டேன். ஆக்டிவ் என்பதை மாற்றி ஆத்மா பிளட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டோனர்ஸ் ஏபிசிடி என்று பெயர் வைத்து ஆத்மா என்ற அமைப்பிலே அன்றே ஒரு 300 பேரை இணைத்து பள்ளி காலங்களிலிருந்து எங்களது சேவைகளை தொடங்கினோம். அதில் குறிப்பிட்ட பெரும்பங்கு பொள்ளாச்சி பகுதியிலே மேற்கு காவல் நிலையத்தினுடைய குடியிருப்பு பகுதியிலே 1991 நாங்கள் நேரடியாக சென்று 120 மரங்களை நட்டியிருந்தோம். அந்த 120 மரங்களில் இன்று நேராக போய் காணும் பொழுது கிட்டத்தட்ட 90 மரங்கள் விரிந்து பறந்து நிழலை கொடுத்து மிகச் சிறப்பாக பார்ப்பதற்கே ஒரு செழுமையாக ரொம்ப மனதை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. அந்த நிகழ்வெல்லாம் கூட அந்த ஆத்மா என்ற அமைப்பிலிருந்தே நாங்கள் தொடர்ந்து செய்தோம். இந்த ஆத்மா என்ற அமைப்பு பிற்காலத்தில் ஆத்மா அமைப்பு ஆரம்பித்த சிவகுமார் என்று இல்லாமல் ஆத்மா சிவகுமாராகவே மாறிவிட்டது. அது என்னோடு ஒட்டி கொண்ட ஒரு நல்ல ஒரு பெயராகவே கருதி கொண்டு நானும் அதை ஏற்றுக்கொண்டு அதை என்னுடைய கெஜெட்லையும் நான் இப்போ பதிவு செய்து கொண்டேன். இதுதான் அதற்கான காரணம்.
உங்களுடைய பணிகள் எல்லாமே ஆத்மார்த்தமாக இருக்கிறதுனால கூட ஆத்மா சிவகுமார் சொல்லிக்கலாம்.
சகோதரி அவர்களே, உங்களது விருப்பம் போல இந்த திட்டம் நிச்சயமாக வருகின்ற ஆகஸ்ட் 15 முதல் விரிவாக்கப்படுத்த இருக்கின்றோம். ஆகஸ்ட் 15 என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 1947 ஆகஸ்டும் 2014 ஆகஸ்ட் 15 ஒரே நாள். 2014 1947 வருடங்கள் தேதி கிழமை உள்பட ஒரே நாள். 1947 நாம் வாழ்ந்து கொண்டதற்கு நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். ஸோ 1947 சுதந்திர தினத்தை நாம் எப்படி சிறப்பாக அன்றைய தினம் கடைபிடித்து மகிழ்ந்தோமோ அதே நிகழ்வு இப்போ நமக்கு வர ஆகஸ்ட் 15 கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த அற்புதமான நாளில் நாங்கள் இந்த பத்திரிகையை கோவை வாய்ஸாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சமுதாய மாற்றம் என்று. சமுதாய மாற்றம் மட்டுமே எங்களது குறிக்கோள். யார் செய்கிறார்கள் என்பது அதில் முக்கியமில்லை. சமுதாய மாற்றத்திற்கு நாம் ஒரு தூணாக அல்லது ஒரு துணையாக ஒரு கருவியாக இருப்போம் என்பது மட்டும்தான் எங்களது நம்பிக்கை. கவுண்டம்பாளையம் வாய்ஸ் பொறுத்த மட்டிலே எந்த பத்திரிகையிலும் குறிப்பிடப்படாத சில கருத்துக்களை, எந்த பத்திரிகையிலையும் சொல்லப்படாத சில தகவல்களை தேடி பிடித்து தருகின்றோம். குறிப்பாக நீங்கள் சொன்னது போல பழைய சாதத்தின் மகிமை, வெற்றிலை மகத்துவம், இது மட்டுமல்லாமல் பல்வேறு நோய்களுக்கும் இயல்பாக செலவின்றி கிடைக்கின்ற பல மருத்துவங்களையும் நாம் இதில் குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அடிப்படையாக பெண்களுக்கு பெண்ணுரிமை போற்றப்பட, பெண்ணுரிமை காக்கப்பட இலவச சட்ட உதவிகளையும் நாம் இதில் சேர்த்திருக்கின்றோம். அதே போல மாணவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே நாம் சில குட்டிச்சாதனை என்ற தலைப்பிலும் அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல சபாஸ் சாதனைகள் என்ற தலைப்பிலே சாதனைகள் பல செய்து ஆனால் வெளியே அவர்கள் கொண்டு வரப்படாமல், வெளியே அவர்கள் பெருமைப்படுத்தப்படாமல் அல்லது அவர்களாகவே இருக்கின்ற சூழலில் நாங்கள் அவர்களை தேடி சென்று அவர்களது சாதனைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதுபோன்ற நல்ல விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் இதில் கொண்டு வருவதில் ஆர்வமாக இருக்கின்றோம். அதனால்தான் அந்த ஒரு சிறப்பான எங்களது மாத இதழ் அனைவரது ஒத்துழைப்போடும் வந்து கொண்டிருக்கிறது.
ஒரு சமுதாயத்துக்கு தேவையான மாற்றத்தை நீ செய்ய நான் செய்யுன்ட்டுதான் இப்ப எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் செய்யட்டும், பின்னால உள்ளவர் செய்யட்டும், ஆனா நான் முன்னின்று செய்யறேன் அப்படின்ட்டு வெகு சிலர் தான் வந்து முன் வர்றாங்க. அதுல நீங்க ஒருத்தர். விவேகானந்தர் சொல்றாரு இல்லையா, ஒரு தலைவன் வந்து ஒரு தலைவன் ஆகணும் அப்படின்னா அவன் முதல்ல ஒரு தொண்டனா இருக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அந்த தகுதிகள் எல்லாமே சொல்லும் போது பார்க்கும்போது நீங்க ரொம்ப அற்புதமான பணிகள் நீங்க செய்துட்டு வர்றீங்க. இப்ப சிசிடிவி பொறுத்து இருக்கிறேன்னு சொன்னீங்க, நிறைய குற்றங்கள் இப்ப அது மூலமா தான் துப்பு கிடைக்குது. சரி, இதை எப்படி அமலாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா எல்லாருமே அவங்க வீட்டு கேட் முன்னாலதான் வந்து சிசிடிவி பெரும்பாலும் பொருத்தி இருக்கிறாங்க. இப்ப அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஒரு ஏரியா முழுசுமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
சகோதரி அவர்களே, இந்த எண்ணம் எப்படி வந்தது என்று சொன்னால், நான் சார்ந்திருக்கின்ற துறை, அதாவது நான் நடத்தி கொண்டு வருகின்ற நிறுவனம், இதனுடைய ஒரு ஆரம்பத்தை எனக்கு ஒரு யோசனை எனக்கு தந்தது. அதனுடைய முதல் கட்டமாக நான் வசிக்கின்ற பகுதியில் இதை ஒரு பொருத்தி பார்த்து பரிசோதிக்க வேண்டும் என்ற ஆவல் புறப்பட்டு, அதன் அடிப்படையிலே 2012 ஜனவரி மாதம் எங்களது பிற்கால் காலனி பகுதியில் 9 கேமராக்களை 8 வீதிகள் கொண்ட பகுதிகளை உள்ளடக்கி அமைத்தோம். இந்த கேமராக்களுடைய செயல்பாடுகளை 24 மணி நேரமும் கண்காணிக்கின்ற வகையிலே பிற்கால் காலனியினுடைய சொந்த கட்டிடத்திலேயே அதை வைத்து கண்காணித்து வந்தோம். அதனுடைய அறிவிப்பை அந்த பகுதி முழுக்க வெளியிட்டிருந்தோம். இந்த பகுதி 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்புக்கு உட்பட்டது என்ற எச்சரிக்கை பலகையும் அங்கங்கே வைத்திருந்தோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைய சூழலில் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட உதவி கிடைத்தால் வர இயலாத சூழ்நிலை இன்று. அப்படி உதவிக்கு வந்தால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அச்சம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. நமது மகன்களோ மகளோ வெளிநாட்டில் இருப்பார்கள், ஆனால் உதவி என்று அழைத்ததும் உடனடியாக வருபவர் பக்கத்து வீட்டுக்காரர் தான். அதுபோல இப்ப இந்த சிசிடிவி பொறுத்திய பிறகு இந்த உணர்வை நாங்கள் அதிகமாக ஏற்படுத்தி இருக்கின்றோம். 2012 பிறகு இன்று வரை அந்த பகுதியிலே ஒரு சிறு குற்றம் கூட பதிவாகவில்லை. பல்வேறு குற்றங்கள் அங்கே நடந்து கொண்டிருந்தது, ஆனால் இப்பொழுது அந்த பகுதியிலே குற்றங்களே நடைபெறவில்லை. குற்றங்கள் என்றால் வழிப்பறி, போதை வஸ்துகள் விற்பனை செய்தல், பெண்களை கேவலப்படுத்துதல், இது போன்ற சம்பவங்கள் அங்கே சுத்தமாக இல்லை. இது நடுத்தர மக்கள் வசிக்கின்ற ஒரு காலனி. உயர்தர மக்கள், உயர்தட்டு மக்கள் என்று சொல்ல முடியாது, நடுத்தர மக்கள் வசிக்கின்ற காலனி. நடுத்தர மக்கள் வசிக்கின்ற காலனியிலேயே இது போன்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த முடியும் என்றால் நிச்சயமாக அனைத்து பகுதிகளிலும் மக்களுக்கு மனம் மட்டும் இருந்தால் போதும், இதை நாம் செயல்படுத்தலாம். அதே போல பொது அறிவு திட்டம் என்று சொன்னேன் உங்களிடம், அந்த பொது அறிவு திட்டம் என்றால் அதை நாம் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். எங்கள் காலனி முழுக்க ஒளிப்பெருக்கியை நாங்கள் அமைத்துள்ளோம். தினசரி காலையிலே அனைத்து மத பாடல்களும் பாடப்படுகிறது. அதற்கான உரிய குறுந்தகடுகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதே போல அதனை தொடர்ந்து எங்கள் பகுதியிலே வசிக்கின்ற அனைத்து உறுப்பினர்களது குடும்ப விவரங்களும் எங்களிடம் உள்ளது. அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தினசரி காலையிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் நாங்கள் அதிலே ஒளிபரப்பி அவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறோம். திருமண நாள் விழா காணுகின்ற தம்பதிகளை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு இனிப்பும் மலர் கொத்துகளும் வழங்கி கௌரவிக்கின்றோம். இதே போல சிறுவர்களுக்கும் நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து பிறரும் அவர்களுக்கு உடனடியாக அலைபேசியிலோ தொலைபேசியிலோ அழைத்து வாழ்த்து சொல்கின்ற நிலைமையை உருவாக்கி ஒரு கூட்டு குடும்பமாக, ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமாக இப்போது வாழ பழகி இருக்கின்றோம். இந்த நிலை ஒவ்வொரு காலநிலையிலும் வந்துவிட்டால் நிச்சயமாக நமது ஒருமைப்பாட்டை மட்டும் காப்பதாக இல்லை, நமக்குரிய பாதுகாப்பை நாம் நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். எந்த ஊரில் இருந்தாலும் எங்களுடைய பகுதியினுடைய பாதுகாப்பை எங்களுடைய அலைபேசி வாயிலாக நாங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இன்று டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. இந்த டெக்னாலஜியை இப்பொழுது செட்டியாரம்மா காடு என்ற பகுதியிலும், மூவர் நகர் என்றது சாதாரண மக்கள் வசிக்கின்ற பகுதி, அடித்தட்டு மக்கள் வசிக்கின்ற பகுதியிலும் இதை பொருத்தி சாதனை படுத்தியிருக்கின்றோம். அடுத்ததாக நீ அடுத்து 5-6 காலனிகள் எங்களது வரிசையிலே உள்ளது, அதை ஒவ்வொன்றாக செய்து வருவோம். இந்த முயற்சிக்கு எங்களுக்கு தேவை மக்களுடைய மனம் மட்டுமே, பணம் இரண்டாவது, மனம் மட்டுமே. 50%, அதாவது 50-50 என்ற வகையில் அந்தந்த காரணிகள் உதவினால் வாய்ஸ் நிச்சயமாக அந்த பணியிலே வெற்றி கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
உங்க பத்திரிகையில சபாஷ் சாதனையாளர் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது. இப்ப உங்களுக்கு அதே பட்டத்தை நாங்க கொடுக்கலாம், சபாஷ் சாதனையாளர். இப்ப இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்றீங்க சார், இதுக்கான ஒத்துழைப்பு மக்கள் கிட்ட இருந்து எப்படி இருக்குது? ஏன்னா நீங்க இலவசங்கள் அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே அதை நோக்கிதான் ஓடுறோம் இல்லைங்களா, எது இலவசமா கிடைச்சாலும் கூட வாங்குறோம். இப்ப நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு உண்டான ஒத்துழைப்பு மக்கள் கிட்ட எப்படி இருக்குது, வரவேற்பு எப்படி இருக்குது, வேற எந்தெந்த பொது பணியில வந்து நீங்க உங்களை ஈடுபடுத்திருக்கீங்க, அதெல்லாம் சொல்லுங்க.
ஒத்துழைப்பு என்பதை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒத்துழைப்பை தருகின்றார்கள். இந்த பத்திரிகையின் வெளியீட்டிலே கூட என் போன்று என்னை சார்ந்து என்னுடன் வசிப்பவர்கள் பலர், கிட்டத்தட்ட ஒரு 6-7 இளைஞர்கள் என்னுடனேயே இருந்து இந்த பத்திரிகை வேலையை கவனிக்கிறார்கள். அதோடு கூட மட்டுமல்ல, அவரவர்கள் அவர்களது பணிகளை முறையாக செய்தாலும் சனி ஞாயிறு இது போன்ற விடுமுறை நாட்களை பயன்படுத்தி அதிலே இந்த பத்திரிகையை நாங்கள் சிறப்பாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒத்துழைப்பு என்பதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இலவசம் என்று சொன்னீர்கள். இலவசம் என்பது இன்னைக்கு மக்கள் இயல்பாக பழகிவிட்ட ஒன்று. இலவசமாக எதை கொடுத்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு அவல நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றென்று இலவசங்கள் வழங்க ஆரம்பித்தார்களோ அன்றன்றே அதனுடைய குவாலிட்டியின் தரம் கெட்டுவிட்டது என்று சொல்லலாம். மனிதனுடைய வாழ்க்கை தரமும் அதோடு சேர்ந்து கெட்டுவிட்டது. இலவசம் என்பதை நாம் நிச்சயமாக ஒருபோதும் பொருட்களாக அனுமதிக்கிறது தவறு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பத்திரிகை இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த பத்திரிகையை பொறுத்த மட்டில் இந்த கருத்துக்களை ஒருவர் படித்து அந்த கருத்துக்களை தாங்கள் உள்வாங்கி கொண்டாலே எங்களுக்கு வெற்றி. அடுத்த நிமிடம் அந்த பத்திரிகை என்னவாக போகிறது என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. ஒருவர் அந்த பத்திரிகையை படித்துவிட்டு இருக்கின்ற செய்திகளை உள்வாங்கி கொண்டாலே எங்களுக்கு அது மாபெரும் வெற்றி. அந்த அடிப்படையிலே இந்த இலவச பத்திரிகை வழங்கப்படுகிறது. புத்தகங்கள் அழிவதில்லை என்று சொல்வார்கள், காலப்பட்டகங்கள் நிச்சயமாக அவை. எனவே இந்த புத்தகங்கள் அழியா செல்வங்கள். அதே போல இது போன்ற இதழ்கள் நிச்சயமாக அழியா செல்வங்கள். எனவே ஒத்துழைப்பு ஒரு புறமும், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கடிதங்கள் கூட எங்களை பாராட்டி வரவில்லை. நாங்கள் அதற்காக சோர்ந்தெல்லாம் போகல. மெயில் அட்ரஸ் கொடுத்திருந்தோம், ஃபேஸ்புக்கில் வெளிப்படுத்தியிருந்தோம். ஃபேஸ்புக்கில் ஒரு 100-200 வாழ்த்து கடிதங்கள் வந்தது. ஆனால் நேரடியாக வருகின்ற கடல் எண்ணிக்கை 4-5 என்று இருந்தது ஆரம்பத்திலே. இன்று அது 100 பெருகி இருக்கிறது. அதே எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஒத்துழைப்பு. பல காலனியினுடைய நிர்வாகிகள், அதாவது குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் எங்களை தொடர்ந்து அணுகுகிறார்கள். பல்வேறு உதவிகளை எங்களிடம் கேட்கிறார்கள். இப்பொழுது ஒரு சில கோரிக்கைகளை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் அரசாங்கத்திடமோ அல்லது மாநகராட்சி நிர்வாகமோ வைத்தால் அது அவ்வளவு சிறப்பான ஒரு நடவடிக்கையாக இருக்காது. அதே சமயம் நமது பத்திரிகை மூலமாக அந்த செய்தியை வெளியிட்டு மின்துறை சம்பந்தப்பட்டது, சாலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குடிநீர் சம்பந்தப்பட்ட விஷயம், இவை அனைத்தையும் நாங்கள் இதிலே அடுத்ததாக வெளியிட இருக்கின்றோம். இந்த சூழல் அங்கிருக்கின்ற அதிகாரிகளையும் எங்களிடையே சமூகமாக இணக்கமாக பழக்க வைத்திருக்கிறது. அவர்கள் மூலமாக இதை நாங்கள் எளிமையாக எளிதாக சாதித்துக் கொள்ள முடியும் என்று நம்புகின்றோம். ஒத்துழைப்பு என்பது எங்களுக்கு கவசம். சமூக சேவை என்பது சகோதரி அவர்களே 1984 நான் ஆரம்பித்தது. இதற்கு காரணம் எனது தந்தையார் பாசுமணி என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய செயல்பாடுகளுடைய தாக்கம், அவருடனே நான் இருந்து சில விஷயங்களை பார்த்ததனுடைய ஒரு பயிற்சி என்று கூட சொல்லலாம். 1984 முதற்கொண்டே நான் பல்வேறு சமூக பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இரத்த தானம் என்பதை நமது கோவை மாவட்டத்திலே முதல் முறையாக பெரிய அளவிலே எடுத்துக்கொண்டு சென்றவன் நான். நமது கோவை மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையிலே ஆரம்பத்திலே இரத்த வங்கிக்கான உபகரணங்கள் எதுவும் இல்லாத சமயத்தில் நாங்கள் அதற்காக முழுமையாக உதவி இருக்கின்றோம். 1987 இந்த பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம். இரத்த தானம் என்றால் பொதுமக்கள் அதிகமாக பயந்த ஒரு நேரம் அது. அதன் பற்றிய விழிப்புணர்வை அப்பிருந்தே தொடர்ந்து செய்து கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 பேர் வரைக்கும் நான் உதவியிருக்கோம் இரத்த தானத்துக்கு பொறுத்த வரைக்கும். அதற்காக பல்வேறு சமய அமைப்புகள் எங்களுக்கெல்லாம் பரிசுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து இன்னும் நிறைய அது போன்ற அமைப்புகள் பல்கி பெருகிவிட்டன. அதே போல் இரத்த தானம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். கடந்த ஒரு 6 முன்பாக ஒரு தனியார் மருத்துவமனையிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பிலே எனது மகள் அவர்களுக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்படுகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் எங்களிடம் தகவல் அளித்த போது 11:00 இருந்தாலும் கூட கிடைப்பதற்கு அறிய அந்த இரத்த வகையைச் சேர்ந்த எங்களது நண்பர் சுரேஷ்குமார் என்பவரை கவுண்டம்பாளையம் பகுதியிலிருந்து அனுப்பியிருந்தோம். அனுப்பிய பிறகும் கூட அவர் அங்கே அந்த மருத்துவமனைக்கு உரிய நேரத்தில் செல்லவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். மீண்டும் அழைத்த போதும் எங்களுக்கு அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 1 கழித்து எங்களுக்கு ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து தகவல் வந்தது. இதுபோல ஒரு நபர் அடிபட்டிருப்பதாகவும் உங்களுடைய விசிட்டிங் கார்டு பாக்கெட்டில் இருக்கு, அதனால் உங்களை அழைத்தோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது ரத்தானம் கொடுக்க சென்ற நபர் வழியிலே விபத்திலே சிக்கிக்கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். உடனடியாக நாங்கள் சென்று அவரை பார்த்த பொழுது எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது, அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டோம். அது என்பது ஒரு செய்தி. தொடர்ந்து இரத்த தானத்தை எதிர்பார்த்த அந்த தனியார் மருத்துவமனை நபர் மீண்டும் அழைத்தார். நாங்கள் சொன்னோம் உங்களுக்காக இரத்த தானம் கொடுக்க வந்தவர் அடிபட்டு விட்டார், நாளை காலை நேரடியாக அனுப்புகின்றோம் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டு நண்பரை கவனிக்க சென்று விட்டோம். அடுத்த நாள் காலையிலும் அதே நபர் எங்களை அழைத்தார். சார், இன்றாவது ஏதாவது டோனரை அனுப்ப முடியுமா என்று கேட்டார். நிச்சயமாக அனுப்புகின்றோம், அதற்கு முன்பாக ஒரு வேண்டுகோள், உங்களுக்காக இரத்தம் கொடுக்க வந்தவர் வழியிலே விபத்திலே அடிபட்டு மருத்துவமனையிலே படுத்திருக்கின்றார், நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அவரை சென்று சந்தித்து விட்டு வந்தால் அவர் அடுத்த முறை இரத்த தானம் வழங்குவதற்கு இன்னும் ஊக்குவிப்பாக இருக்கும் செய்வீர்களா என்று கேட்டோம். அவர் அளித்த பதில் எங்களை மிகவும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. ஏனென்றால் அவரே எங்களுக்கு இரத்த தானம் செய்யவில்லை, அவரை நாங்கள் ஏன் சென்று பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டார். நீங்கள் இதில் யோசித்து பாருங்கள், மனிதாபிமானம் இன்று எவ்வளவு வீழ்ந்து கிடக்கிறது என்று. சமூக சேவைகளும் இலவசங்களும் மனிதாபிமான செயல்களும் ஒரு வகையில் பெருகிவிட்ட வேளையிலே ஒருபுறம் இதுபோல மக்களும் இருக்கிறார்கள் என்பது மிக மிக வேதனைக்குரிய நிகழ்வாக அதை கருதுகின்றோம். இது எங்களுக்கு ஒரு பாடமாக கூட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யாராவது இரத்த தானம் கேட்டால் அவர்களை சார்ந்தவர்கள் எங்களுக்கு வேற வகையில் இரத்த தானத்தை இன்னொரு நோயாளிக்கு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள்தான் இதை செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். ஸோ இது ஒரு பணி. அதே போல 1993 நீங்கள் கேள்விப்பட்ட மகாராஷ்டிராவுடைய மிகப்பெரிய பூகம்பம், இந்தியா உணர்ந்த முதல் பூகம்பம், அதில் நான் நேரடியாக சென்று 20 அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றிய ஒரு பெரிய அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த அனுபவம் என்னை ஒரு சரியான பாதையில் என்னை திருப்பிவிடுது என்று சொல்லலாம். காரணம், அந்த பூகம்பத்திலே பணியாற்றி பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவி கடைசியில் எங்களது உள்ளங்கைகளை முத்தமிட்டு வாழ்த்தியவர் அன்னை தெரசா அவர்கள். அந்த முத்தம் ஏதோ வேலை செய்து விட்டது என்று கருத வேண்டும். அந்த அன்னையினுடைய ஆசீர்வாதமும் எங்களை இன்று அந்த தொடர்ந்து அந்த பணிகளிலே ஈடுபட வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். இது போல நிறைய 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 அனுபவங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். குறிப்பான ஒரே ஒரு இடையிலே நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு பெற்றோர், அந்த தாயானவள் ஒரு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தாயை காண முடியாத சூழ்நிலையில் மகன் இருக்கின்றார். மகனுக்கு திருமணமும் ஏற்பாடாகிவிட்டது. 3 வருட காலம் சிறையில் இருக்கின்ற தன் அன்னையை பார்த்து திருமண செய்தியை ஒரு முறை நேராக சென்று சிறைக்கு சென்று அன்னையிடம் சொல்லிவிட்டு வருகின்றான். திருமணத்துக்கு பரோல் கிடைக்க இயலாத சூழ்நிலை அன்னைக்கு. திருமணம் சிறப்பாக நடந்திருக்கிறது அன்னையே இல்லாமல். திருமணம் முடிந்து அந்த மருமகள் சிறப்பாக வாழுகிறார்கள். கிட்டத்தட்ட 9வது மாதம், திருமணமாக 9வது மாதத்திலே மனைவியினுடைய வயிற்றில் குழந்தையை உண்டான சூழ்நிலையில் அந்த நிகழ்வை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஊர் முழுக்க அந்த தம்பி அழைப்பு விடுக்கின்றார். அனைவரையும் வர சொல்லி அந்த அழைப்பை அன்னையிடம் தெரிவிக்கிறார். ஆனால் அவர் வர இல்லாத சூழ்நிலை. இந்த நிலையிலே அடுத்த நாள் அந்த அவனது மனைவிக்கு நிகழ்வு. முதல் நாள் பத்திரிகையை கொண்டே கொடுக்க சென்ற தம்பி விபத்திலே அடிபட்டு உயிரிழக்கின்றார். அவரது உடல் அரசு பொது மருத்துவமனையிலே சவக்கிடங்களை வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பெறுவதற்கு அவரது தாயானவள் வந்தாக வேண்டும் என்ற சூழல். இந்த சூழலில் எங்களிடம் அவரது கணவர் உடனடியாக அழைத்து, அண்ணா எப்படியாவது எங்களுக்கு இதை உதவ வேண்டும், இந்த சாவையாவது அவரது அன்னை வந்து நேரடியாக காண வேண்டும் விண்ணப்பித்தார்கள். நாங்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட டிஐஜி அழைத்து இந்த உதவியை நாங்கள் எப்படியாவது செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அவர் சொன்னார், அந்த பெண் இருப்பது வேலூர் சிறையில். 3 வருடம் தண்டனை அனுபவித்து விட்டு ஃபைன், அதாவது பெனால்டி, தண்டனைக்கான செலவை அங்கு கட்ட இயலாமல் தொடர்ந்து 4 மாதமாக அவள் வேலூர் சிறையில் இருக்கின்றார். எனவே மிகவும் சிரமம் என்று சொல்லியதோடு ஏடிஜிபி அவர்களை சந்திக்க செய்து விபரங்களை சொல்ல செய்தார். சந்தித்து விபரங்களை தெரிவிப்பதற்கான கால சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் கூட மனிதாபிமான அடிப்படையிலே உடனடியாக அடுத்த நாள் காலை டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களையும் நாங்கள் டிஐஜி மூலம் தொடர்பு கொண்டு அந்த பெண்மணி வெளியே வருவதற்கு, இந்த அவருடைய மகனை உடைய உடலை பெறுவதற்கு இயலாத சூழ்நிலையிலே அவருக்கு இந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. அது ரொம்ப முக்கியம். என் பையனுடைய இறந்த தகவலும் அம்மாவுக்கு தெரிவிக்கல. கேட்கும் பொழுது அந்த சிறைத்துறை அதிகாரி சொன்னார், சார் 18,000 ரூபா கட்டணும், கட்டினா இந்த அம்மா வந்து ரிலீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க முயற்சி பண்ணணும்னு சொன்ன அடிப்படையிலே சென்னையில் எங்களது அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அந்த பணத்தை எடுத்து வர செய்து கருவூலத்திலே கட்ட இருக்கின்ற சமயம் 6 மணி ஆகிவிட்டது. கருவூலத்தினுடைய டைம் அதனுடைய முடிந்து விட்டது. இருந்தாலும் கருவூல அதிகாரிகள் மாபெரும் ஒத்துழைப்போடு அந்த பணத்தை செலுத்தி அவர்களது அன்னையை நாங்கள் விடுதலை செய்து அங்கிருந்து வாகனத்தில் அழைத்து வந்து இந்த பையனுடைய உடலை பெற செய்தோம். உடலை பெற வந்தபோது தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் பையன் இறந்துட்டான்னு. அடுத்த நாள் மருமகளுக்கு இந்த சடங்கு. ரொம்ப கொடுமையான சூழல். இது போன்ற சூழல்கள் நாங்கள் உதவி இருக்கோம். அது ரொம்ப நினைச்சா இப்ப ஒரு வகையில பெருமிதமா இருக்கும். அதே சமயம் இந்த சூழல் போல இனிமேல் நடக்கக்கூடாது. எல்லோரும் எல்லோருக்கும் உதவுகின்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் குறிப்பாக இன்னைக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. நெட் கலாச்சாரம், நல்ல கத்தி ஆப்பிளா இருக்கலாம் ஆணையா இருக்கலாம் சொல்றது போல நெட்டுங்கிறது பதமான கத்தி. அதை வந்து எந்த நல்ல செயலுக்கு பயன்படுத்தும் என்பதை இளைஞர்கள் தீர்மானித்து செயல்பட்டால் சமுதாய ஒழுக்கம், தமிழர் பண்பாடு காக்கப்படுகின்ற நிலை, உலகத்திலேயே தமிழ்நாடு சிறப்பான மாநிலமாக இருக்கின்ற ஒரு சூழல் உருவாகும் என்பது நம்பிக்கை.
உங்களுடைய செயல்களை அங்கீகரிக்கும் விதமாக உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுகள், விருதுகள், அதை பத்தி சொல்லுங்களேன்.
சகோதரர்களே, பாராட்டுகள் விருதுகள் நிறைய பெற்றிருக்கின்றேன். அவையெல்லாம் எனக்கு ஊக்குவித்த விஷயங்கள். என்றாலும் கூட நான் ஆரம்பத்திலே சார்ந்திருந்த துறை, அதாவது நான் ஆரம்பத்தில் 1986 அனைத்து பள்ளியினுடைய மாணவ தலைவராக செயல்பட ஆரம்பித்து அதன் பிறகு என்னை இந்த சமூக நீரோட்டத்தில் இணைத்து கொண்டோம். அதன் பிறகு பார்த்தீங்களானால் அன்னை தெரசாவுடைய விருது, அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் மேனகா காந்தியினுடைய சுற்றுப்புற சூழல் விருது டெல்லியிலே வழங்கப்பட்டது. அதன் பிறகு கோவையில் 1995 ஊனமுற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து 10 ஆண்டுகள் பெரிய அளவில் உதவியிருக்கின்றோம். அந்த குழந்தைகள் சார்பாக, ஊனமுற்ற அமைப்புகள் சார்பாக நேரு ஸ்டேடியத்திலே சேவை செம்மல் என்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் சார்ந்து இருந்த சுழற் சங்கத்திலையும், அதனுடைய இளைஞர் அமைப்பு சங்கம் ரோட்ராக்ட் என்று சொல்லப்படுகிற அமைப்பிலையும் கிட்டத்தட்ட பல விருதுகள், சிறந்த சாதனையாளர் விருது, சிறந்த தலைவருக்கான விருது, நவரத்னா என்ற ஒரு பட்டம், இப்படி நிறைய பெற்றிருக்கின்றோம். கடைசியாக பார்த்தசாரதி கல்ச்சுரல் அகாடமி மூலமாக சிறந்த சமூக சேவைக்காக டாக்டர் பட்டமும் எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இது எல்லாமே எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்த பரிசுகள். என்றாலும் கூட சமூக சேவகர் என்ற அடைமொழியை மட்டுமே நான் விரும்புகின்றேன். சிறைத்துறையிலேயே பல்வேறு பணிகள் ஆற்றியிருக்கின்றோம். சிறைத்துறை பணிகள் எல்லாம் சாதாரணமாக இல்லை. 22 வருடமாக சிறைத்துறையிலே சிறந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே 10வது வகுப்பு பிளஸ் 2 முடித்த மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே தேர்வு எழுதி முதலாக அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கின்றோம். தமிழ் சங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் சிறைச்சாலையிலே. அதே போல பல்வேறு தொடர்புகளான விஷயங்களை சொல்லலாம். கப்பலோட்டை தமிழன் வாவுசி, வாவுசி அவர்களது புகழை நாம் நிச்சயமாக மறக்க மறுக்க இயலாது. அவர் நாட்டுக்கு செய்த சேவைகளை மறந்தோமானால் நாம் நிச்சயமாக மனிதர்களே அல்ல. அவர் கோவை சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவரால் இழுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற செக்கு மரத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கிருக்கின்ற சூப்பண்ட உதவியோடு வெளியே வைத்து அதை இன்று வரை நாங்கள் சிறப்பாக பராமரித்து ஆண்டுதோறும் அவருக்கு நினைவு விழாவையும் பிறந்தநாள் விழாவையும் மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அந்த நிகழ்வு இன்னமும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறைய சேவைகள், அது ஒன்று இரண்டு அல்ல.
ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அதாவது சமூகத்துக்கு இருக்கக்கூடிய அவலங்கள்லாம் வந்து நீங்க அதாவது நெஞ்சையை நெகிழ வைக்கும் விதமாக நிறைய அதை நீங்க எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. சரி, சமூகத்துக்கு நீங்க நிறைய செய்துகிட்டு இருக்கிறீங்க, நீங்க எதுவும் எதிர்பார்க்கல, ஆனாலும் சமூகம் என்ன செய்யணும்ட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க?
இந்த சமூகத்திலே பல குறைகள் புறையோடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மகளிருக்கு எதிரான பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாணவர்களுடைய பண்பு கலாச்சாரம் அடியோடு மாறிவிட்டது. 10 வருடத்துக்கு முன்பாக இருந்த நிலை இன்று இல்லை. 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் அவருடைய நிலை, அவருடைய பழக்க வழக்கம் அனைத்தும் முற்றிலுமாக மாறியிருக்கிறது. அதே போல மகளிரும் தங்களது நிலைகளை நாகரிகம் என்ற பெயரிலே மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இதனால் ஏற்படும் குடும்ப சீரழிவுகள், தனி மனித ஒழுக்கம் இவையோடு அல்லாமல் இன்றைய காலகட்டங்களிலே இப்படி தனி மனித ஒழுக்கம் கெட்டுவிட்டு மகளிரது ஒழுக்கமும் செயல்பாடுகளும் கெட்டுவிட்ட காரணத்தினால் பல குழந்தைகள் எதிர்காலத்திலே அனாதையாக ஒளிமயமான எதிர்காலமின்றி தெருவிலே நிற்கின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் தன்னுடைய கடமையை, தன்னுடைய பங்களிப்பை, தன்னுடைய வாழ்நாள் முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்ல வழியிலே ஈடுபட்டு நாம் சமுதாயத்திலே ஒரு பிறருக்கு சேவை செய்ய முடியாட்டாலும் கூட பரவாயில்லை, தன்னுடைய குடும்பத்திற்காவது உதவுகின்ற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான கருத்து. பல நேரங்களிலே நாங்கள் ரொம்பவும் வருந்திருக்கின்றோம். 6ஆவது 7ஆவது படிக்கின்ற மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பெரும்பாலான மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளை முறையோடு கண்காணிக்கின்ற பொறுப்பிலே ஆசிரியர்கள் இருந்தாலும் கூட கல்வி நிறுவனங்களிலும் பல குறைபாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல ஆசிரியர்கள் மாணவர்களை கண்காணிக்கின்ற விதம் அல்லது கண்டிக்கின்ற விதம் இன்று கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் கூட மாணவர்களது நிலை ஒழுக்கத்திலே குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. மாணவிகள் குறிப்பாக முற்றிலுமாக ஒரு நாகரிகம் மாறிவிட்டது. ஏறக்குறைய பிற நாட்டு கலாச்சாரத்தை காட்டுகின்ற உடைகள், பிற நாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற நடை உடை பாவனைகள் இவை அனைத்தும் நமது சமுதாயத்தை சீரழிக்கின்ற முக்கிய சீர்கேடுகள். இது ஆரம்பம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றோம் நமது கலாச்சாரத்திலே. காரணம், நன்மக்கட்பேறு அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு பொறுப்பு அந்த தாய்க்கு தான் இருக்கிறது. தான் பெறுகின்ற குழந்தைகள் சமுதாயத்தில் சிறந்த குழந்தைகளாக வர வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும். அந்த உணர்வை பெற்றது மட்டும் போதாது, தொடர்ந்து அதை பேணியாக்க வேண்டும். நமது குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக நன்கு படிக்க வேண்டும், நலநிலைக்கு வர வேண்டும், செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை இல்லை. ஒழுக்கம், ஒழுக்கத்தில் சிறந்து அவர்களை வளர்த்தோமானால் நிச்சயமாக வருங்கால சமுதாயம் சிறந்த சமுதாயமாக உருவாகும். இன்னமும் நமக்கு காலம் இருக்கிறது, இன்னமும் நமக்கு இதை சீராக்க காலம் இருக்கிறது. இன்றைய சூழலிலே பெற்றோரை 60 வயதுக்கு மேலே கொண்டு போய் அனாதை இல்லத்திலே அல்லது ஆதரவற்றோர் இல்லத்திலே சேர்ப்பதும், குழந்தைகளை சிறு வயதிலேயே ஹாஸ்டலில் கொண்டு சேர்ப்பதும் எல்லாம் ஒன்று தான். இந்த சூழல் எல்லாம் அடிப்படையிலே மாற வேண்டும். இன்னொரு காலகட்டாயம் கூட உண்டு. இன்று இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை கணவன் மனைவி இருவரும் பணிக்கு சென்றாக வேண்டும். அந்த நிலையிலே கூட இந்த போன்ற சம்பவங்கள் நடக்கின்றது. பணி, செயல், வருமானம் எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த குடும்ப கௌரவம், குடும்ப ஒழுக்கம், தமிழர் பண்பாடு இவை காப்பதும் நமக்கு அடிப்படை கடமையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சீர்களிலே அனைத்தையும் முற்றிலுமாக நான் ஒருவன் நிச்சயமாக கடந்துவிட முடியாது. என்னுடன் சேர்ந்த ஒரு 10 இளைஞர்கள், நண்பர்கள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் வழிகாட்டுகிறார்கள். நான் இருக்கின்ற காலனியிலும் இப்பொழுது நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கின்றார்கள். இந்த ஒத்துழைப்பு பல்கி பெருகி நம்மை சார்ந்த, நம்மை சுற்றியுள்ள ஒரு 100 பேரையாவது நாம் இதை மாற்ற ஆரம்பித்தோமானால் நிச்சயமாக அந்த 100 பேர் இன்னொரு 100 பேரை மாற்றுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் என்றே சொல்லலாம். பகட்டு வார்த்தைகளால் அலங்கரித்து சமுதாய சீர்கேடுகளை உருவாக்கின்ற சில தலைவர்களும் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தை உருவாக்கின்ற பணியில் ஈடுபடுவோமானால் நிச்சயமாக சிறந்த ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கிய பெருமை நமக்கு கிடைக்கும். அந்த திருப்தி நம்மை வாழ வைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.
கண்டிப்பா ஊர்கூடி தேரெழுக்கலாம்ன்ட்டு நீங்க ஒன்னு ஒரு பகுதி இருக்குது, அது மாதிரி இந்த ஒழுக்கம் பண்பாடு வளர ஊர்கூடி நம்ம தேரெழுக்கலாம் இல்லைங்களா? ஒருத்தரால கண்டிப்பா இதை செய்ய முடியாது. சரி, எப்படி உங்க பகுதிக்கு, உங்க கவுண்டம்பாளையம் பகுதிக்கு டாக்டர் ஆத்மா சிவகுமார் அவர்கள் அரும்பணி ஆற்றிட்டு வர்றாங்களோ, அது மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆத்மா வந்தாங்கன்னு வைங்களேன், உண்மையிலே கோவை மாநகரம் வந்து எல்லாரும் வியப்பூட்டும் வகையில், ஆச்சரியப்படும் வகையில் வந்து ஒரு மாடல் நகரமா விளங்கும்னு கூட சொல்லலாம். சரி, இன்னும் விருதுகள் பல வாங்க நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
இந்த வாய்ப்பளித்த சமுதாய வானொலி நிலையத்திற்கும் தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. என்னை போன்றவர்களது உரையாடல்களை நீங்கள் ஒளிபரப்பி அதன் மூலம் அதிலே கிடைக்கின்ற செய்திகளை உள்வாங்கி கொண்டு தன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். உலக தமிழர் அனைவருக்கும் தமிழர் ஒற்றுமை காக்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் ஒற்றுமை மட்டுமல்ல, பண்பாடு காத்தால் ஒற்றுமை தானாக காக்கப்படும் என்ற செய்தியும் சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
சமுதாய பணியாற்றி வரும் ஆத்மா சிவகுமார் அவர்கள் தமது அனுபவங்களை நம்மிடம் சுவாரஸ்யமாக எடுத்து சொல்ல கேட்டீர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி எண் 0422-243-1055. டிஎன்ஏயூ அக்ரிடெக் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறச் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.